burnu dokursa bu.
முத்துபுலோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். இறுதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வான் அலைகளினூடாக தமிழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசியை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று March 28 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே என்றும் பழமை போன்று முதலில் இடம்பெறுவது திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் இறைமாட்சி என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குரட்ப. காட்சி கிளியன் கடுஞ்சொல்லன் அல்லேன் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சி கிளியன் கடுஞ்சொல்லன் அல்லேன் மீக்கூறும் மன்னன் நிலம். இக்குரட்பாவின் பொருளை நோக்கலாம். காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாத வாய் இருந்தால் அந்த மன்னன் ஆட்சிக்குட்பட்ட நாட்டை உலகம் புகழும் என மு வரதராசன் விளக்கம் தருகின்றார். நாட்டின் தலைவன் மக்களை எளிதில் சந்திக்கும் தோற்றத்துடனும் கடுமையான சொற்களை பேசாத பண்புகளுடனும் இருப்பின் அவனது நாட்டினை உலகம் போற்றும் சிறப்பினை பெற்றுக்கொள்ளும். நாட்டின் தலைவனின் சிறந்த பண்புகள் நாட்டிற்கே பெருமையை பெற்றுத்தரும். காட்சி கிளியன் கடுஞ்சொல்லன் அல்லேன் மெய்கூறும் மன்னன் நிலம். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு நிகழ்ச்சி. இந்த மார்ச் மாதத்திற்கான பெரியம் மூட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சியான பெரியம் மூட்டுக்கள் இடம்பெற இருக்கின்றது. கலந்து சிறப்பிப்பவர்கள் பெரியம் மூட்டுக்கள் குழுவினர்.
அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை விரியும் மொட்டுக்கள் முகநூலினூடாக தெரியப்படுத்தினால் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் நேர்களே, எமது மொழியை பற்றிய சுவையான தகவல் ஒன்று. கடவுளுக்காக கோயில் அமைக்கப்படுவதே வழக்கம். ஆனால் மொழிக்காக கட்டப்பட்ட கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் காரைக்குடி என்ற ஊரில் தமிழுக்காகவே ஒரு கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதன் பெயர் தமிழ் தாய் கோயில். உலகிலேயே மொழிக்காக கட்டப்பட்ட ஒரே ஒரு கோயில் இதுதான். இந்த கோயிலில் தமிழ் மொழி தமிழ் தாயாக உருவகப்படுத்தி வணங்கப்பட்டு வருகிறது. தமிழ் இலக்கியங்கள் தினசரி மந்திரங்களாக இங்கே ஓதப்பட்டு வருகின்றன. இக்கோயிலில் அகத்தியர், தொல்காப்பியர், வள்ளுவர், இளங்கோவடிகள் மற்றும் கம்பருக்கு சிற்பங்கள் உள்ளன. இதில் விசேஷம் என்னவென்றால், ஒரு மொழிக்கு தேவையானவை என்ன? ஒலி மற்றும் வரிகள். இங்கே அவற்றிற்கும் சிற்ப வடிவம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒலித்தாய், வரித்தாய் என்ற பெயரால் அச்சிற்பங்கள் அழைக்கப்படுகின்றன. என்ன நேயர்களே, இது உங்களுக்கு சுவையான தகவல் தானே?
நமது அடுத்த நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். நாம் சாப்பிடுவதற்கு வாங்கும் ஒரு பொருளை கடைசி வரை சாப்பிட முடியாது, அது என்ன? சிந்தியுங்கள் நேயர்களே. பதில் இறுதியில்.
மொட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வாசமான ஒரு பிக்கிள் ரெசிபி சொல்ல போறேன். இதுக்கு பாவிக்கிற சாமான என்னன்னா ஆப்பிள். நான் வந்து ஆப்பிள்லாம் செய்யறேன், ஆனால் நீங்கள் வந்து கேரட்டை பாவிச்சும் செய்யலாம், முள்ளங்கியை பாவிச்சும் செய்யலாம், எல்லாம் ஒரே டேஸ்டாக தான் இருக்கும். இதுக்கு முதல் என்ன செய்யணும்னா, நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்து நல்லா கியூப்ஸாக வெட்டி வைக்கிறேன். நான் வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஒரு கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் உப்பும், இது மூன்றும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்க்கலாம். சேர்ந்து கலந்து வச்ச பிறகு அப்புறம் ஒரு ஃப்ரைங் பேனுக்குள்ள நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து நல்லா வறுத்துட்டு இறைச்சி பவுடராக வச்சுருங்கோ. அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் வறுத்துட்டு இறைச்சி பவுடராக வச்சுருங்க. பிறகு அந்த ஃப்ரைங் பேனுக்குள்ள நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு கொதிக்க விடுங்கோ. கொதிச்சோன்னா அதுக்குள்ள கொஞ்சம் கடுகை போட்டு அது கடுகு எல்லாம் பொரிஞ்ச பிறகு இந்த கலந்து வச்ச ஆப்பிளை அதுக்குள்ள போடுங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க அதெல்லாம் அந்த ஆயில் வந்து எல்லா ஆப்பிளும் நல்லா கோட் ஆன பிறகு நீங்கள் கொஞ்சம் வெந்தய பவுடரையும் கொஞ்சம் கடுகு பவுடரையும் அதுக்கு மேலே தூவி போட்டு அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணினா ஒரு அந்த உங்களுக்கு அந்த வாஷம் நல்லா வரும். அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு 1 minute சிம்மில் வச்சுட்டு அப்படியே நிப்பாட்டி விடுங்க. நல்ல டேஸ்டான பிக்கிள் கிடைக்கும். இது அநியமான பேர் சுவாமிநாராயணன் டெம்பிளில் சாப்பிட்ருப்பீங்கள், கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் தான் வரும். செய்து பாருங்க.
என்ன எங்களோட ஊர்ல வந்த வெள்ளத்தை பார்த்தா கவலையாகவும் இருக்கப்பா அதிர்ச்சியாகவும் இருக்குதான். இருந்தாலும் பார்த்தனீங்கள சிரியாவிலையும் டர்க்கிலையும் நடந்த பூமி அதிர்ச்சிய?
ஓமாப்பா பார்த்து, நான் சிட்டியான கவலைக்குரிய விஷயம்தான். இத்தனை பேர் செத்து போச்சுன்னா
இஜட்கே அழிக்கணும் பண்ணச்சா அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு சக்தி இருக்குது?
எதுக்கும் கவனமா இருங்குவாப்பா, நாளைக்கு கேப்ரியல் வாராவா.
சரியப்பா, கேப்ரியல் வாராண்டா அதுக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷனா வீட்டுல செய்ய வேண்டிய அல்லது என்னத்தை செய்யறது? அது சரி செவ்வந்தி, அன்னைக்கு இன்னும் சந்தேகம் ஏதோ இருக்கு, ஏதோ கதைக்கோணும் வண்டி நானும் இந்த வாச்சு கொண்டிருக்கிறேன். என்னப்பா ஏதோ என்னண்டு சொல்லுங்க.
என்ன பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் நாங்களும் இது ஒரு கதைப்பு மண்டு போட்டுதான். ஆண் பெண் சம உரிமையை பத்தி என்ன நினைக்கிறீங்களப்பா நீங்கள் எல்லாரும்?
சம உரிமையண்டா நீர் என்னத்தை கேக்குறீரண்டு தெரியல. இப்ப எங்கட சமுதாயத்துல இருக்கிற சம உரிமையா அல்லது என்ன பொறுத்த மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தான் ஆம்பளியல் பொம்பளியல் என்ற ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்குது. நீர் என்ன நினைக்கிறீர் ரோஜா?
எல்லாரும் இருக்குதானே, எங்க பார்த்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் காட்டுவினா அது வெளியில தெரியாதப்பா, பட் உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
எப்படியோ ஒவ்வொரு சமுதாயத்துல ஒரு நம்பிக்கைகள் இருக்கும், அந்தந்த நம்பிக்கைகள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது உண்டு அவை தொடர்ந்து போய்கொண்டிருப்பின. மற்றபடி இந்த சம உரிமை நாங்கள் நெடுகம் எனக்கு சின்ன வயசுல கேக்க ஞாபகம் தான், சம உரிமை சம உரிமைன்னு கதைக்கிறது தான். ஆனா அதுல சம உரிமைன்றதுல எத்தனை பேருக்கு என்ன விதமான விளக்கம் இருக்குன்றது சொல்ல தெரியவில்லை. சில பேர் சொல்லினா ஆம்பளை சின்னத்தை செய்தாலும் பொம்பளை செய்யணும், இல்ல பொம்பளை செய்ய இல்லாதன்னு சொல்லி சில நக்கல்கள். சோ சிலதுகள் வந்து அந்தந்த ஆக்களின் வித்தியாசங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஒரு ஆளுக்கு இது சரி வரும், ஒரு ஆளுக்கு இது சரி வராது, அதை வச்சுக்கொண்டு மேல போறத பாக்கணும். யோடிய நானதை செய்யறனால மெட்டவை செய்வினமான்னு கேக்குறது வந்து அப்படியெல்லாம் சில பேர் எடுத்து கொண்டு போறதால சில குழப்பங்கள் வர்றதையும் பாத்துருக்கா.
அப்ப சில விஷயங்கள் அது ஆம்பளை தானே செய்யட்டும் சொல்றதும் பொம்பளை தானே இதை செய்யட்டும் சொல்றதும் என்ன நீங்க நினைக்கிறீங்க?
சின்ன பிள்ளை தினமா இருக்கண்டு வடிவேல் மாமா சொல்லுவார் அதுதான். ஜெவந்தி நீ தான் நிகழ்வு எடுத்த, நீ சொல்லு.
இல்ல அது ஆம்பளை பிள்ளை செய்யறது பொம்பளை பிள்ளை செய்யறதுன்றது வந்து உண்மையா ஒரு பெரிய விஷயம்தான். இப்ப என்னன்னு சொன்னா இப்பத்தைய காலத்துல ஆம்பளை பிள்ளை செய்யக்கூடிய வேலைகளே பொம்பளை பிள்ளைகள் செய்யலாம்ன்றதை நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். விளங்குதா? விளையாட்டுகள் எடுத்தாலே எத்தனையோ விளையாட்டுகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஆம்பளைகளுக்கு சமணன்னு விளையாடினோம்.
எங்கட போராட்டத்தை எடுத்தாலே பெண் புலிகள் ஆண் புலிகளுக்கு சமமா நின்று போராடினவதானே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப நாங்களும் நானும் ஒர்க் பண்றோம், நீங்களும் வேலை செய்யறீங்களா? இங்க இங்க எல்லாம் டெவலப் கண்ட்ரி அப்படி இப்படி எல்லாம் ஈக்குவாலிட்டி எல்லாம் கதைக்கணும் இல்லோ, சம்பளத்திலேயே வித்தியாசம் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு?
அது அது வந்து இப்ப பெரிய இஷ்யூவா போய் கொண்டிருக்கு தானே. இன்னும் அது நான் நினைக்கிறேன் சில டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி அந்த அந்த பே ஈக்குவாலிட்டியை கொண்டிருந்தேன் பே ஈக்குவாலிட்டியை கொண்டிருந்தேன் நினைக்கிறேன். என்ன
அப்படி எனக்கு தெரியல,
குழந்திருக்க போயிடும். சில சில கம்பெனிஸ் எல்லாம் அதை முன்னுரிமை கொடுத்து இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதாவது சேம் குவாலிஃபிகேஷன் சேம் வேலை ஆக்கள் அப்படியான ஆக்கள்னு சம்பளங்களை ஒரு
இதை கொண்டிருந்தேன். ஓகே, அப்படி பார்க்க போனேக்கு எங்கட அந்த தமிழத்துல நாங்கள் சம உரிமையை நல்லா பேணி நம்ம தான் சொல்லுவேன்.
தலைவர்
தலைவர் இருக்கேக்கு அது ஒரு
என்ன சொல்ற
நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த பெண்களுக்குரிய மரியாதை கிடைச்சது, அந்த ஒரு மனிதரை மனிதரா மதிக்கிற மாதிரி,
முக்கியமா வந்து அவற்ற பிள்ளைகளுக்கு வந்து சேனேம்ல தண்ட பேரோட மதிவதனியக்கான பேரையும் சேர்த்துதான் சேனேம். அது எந்த இடத்துல யாரெவர் செய்திருப்பா நான் நினைக்கிறேன் வேறு ஒருத்தரும் செய்திருக்க மாட்டேன்,
எங்கட ஊர்ல செய்திருக்க மாட்டேன்.
அப்ப இவ்வளவு தூரம் நாங்கள் சமத்துவம் கதைக்கிற எத்தனையோ பேர் தாப்பெண்ண பேரை வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், எத்தனை பேர் தாயின் பேரை வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். சம உரிமைன்றது வந்து முதல்ல பெண்களுக்குள்ள வர வேண்டிய விஷயம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரையில சம உரிமைய பெண்களுக்குள்ள தர வெடிக்கிறதும் அதை தங்களோட பொம்பளை பிள்ளை நல்லா கொண்டு வரணும் மட்டும் நிக்கிறது மீன ஆம்பளையில தான் நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். முக்கியமா தாப்பெண்ணர் தங்களோட பொம்பளை பிள்ளை நல்லா முன்னுக்கு பெறவனும் தங்களோட பொம்பளை பிள்ளையே படிக்கணும் தன்னோட பொம்பளை பிள்ளை நல்ல பதவியில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட எத்தனையோ தாப்பெண்ணர் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அதே நேரம் பொம்பளை பிள்ளைன்னா கல்யாணம் தான் செய்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த பின்னு கொண்டு போவழிக்கிட்ட தாய்மாரை பார்த்துருக்கேன். நான் அந்த பிள்ளையன்னு சொல்ல வேற இல்லை. ஏனென்று சொன்னா தாய் நிற்கிறது பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்புன்னா கல்யாணம் பண்ற அப்படியான ஒரு நம்பிக்கையில போனவைய வேல். ஆனா அதே நேரம் தாப்பன் பாக்குறேன் நாளைக்கு தன்ன பொம்பளை பிள்ளை பைனான்சியல்ல இருந்து எல்லாத்துலயுமே தென்ன ஹாலில் நிக்கணும்னு பாக்குற தாப்பன் மேல நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். சோ இது வந்து அவரை விட்டு சொந்தமா ரெண்டு பகுதியும் விளங்கி கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் தான் பாக்குறேன். இப்ப பாரதியார் எடுத்தா அவர் தான் கூட பாடினவர் பெண் கண்ட சுதந்திரத்துக்காக. ஆனா அவட்ட மனைவி அந்த படத்துல பார்த்தா மனைவி அதுல அதுக்கு வந்து பெருசா ஆதரவு கொடுத்த மாதிரி நான் அந்த படத்துல பாக்கிறேன். உண்மையா நண்பர் மாதிரி இருந்திருப்பாவோ தெரியாது,
தெரியாது
அப்ப தெரியாம கதைக்க மேலாதுதான். ஆனா அவர் பாடின பாட்டுகள் பார்த்தா அந்த அந்த நேரத்துல வேறு ஒருத்தரும் அவ்வளவு தூரம் பாடிச்சினமோ தெரியாது எனக்கு, உண்மையா தெரியாது, இந்த சிற்றறிவுக்கு தெரியல. ஆனா ஆண்கள் நிறைய பாடுபட்டிருக்கணும்,
ஆண்கள் பாடுபட்டிருக்கணும். ஆனா சிலது அந்த நான் இப்ப ஒரு கிட்டடியில ஒரு படம் பார்த்தேன், ரெண்டு படம் பார்த்தேன். ஒன்று அனல் மீது பனி பனித்துளி என்று அது நான் சொல்லுவேன் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் என்று, மற்றது ஜெய 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 ஹே என்று சொல்லி. அந்த ரெண்டு படத்தையும் பார்க்க சிரிப்பா இருக்கும். சில ஆண்கள் வந்து பெண் உரிமை சம உரிமை அப்படி என்றெல்லாம் வெளியில கதைப்பினம் உள்ளுக்க வரைக்க அப்படியே உள்டா. அதே மாதிரி பொம்பளியல் வளர்ற விதம் இப்ப எங்களுக்கு எல்லாம் சிலவளை பாக்கேக்க அந்த தனியை இருட்டுக்க போக பயமா இருக்கும். ஏன்னா எங்களை சொல்லி வளர்த்தது பொம்பளை பிள்ளை தனிய வெளியில போக கூடாது வினம். அப்ப எங்களுக்குள்ளேயே அறியாமல் ஐயோ போக கூடாதாக்கும் ஒரு பயந்து ஒதுங்குற தன்மை இருக்குது. எல்லாமே வளர்ற விதம். அம்மா மாதிரியும் சிலவளை நான் பிள்ளை சொல்லுவேன் பொம்பளை பிள்ளைக்கு சமைக்க தெரியாத ஒன்று கேட்கிற அம்மா மாதிரி இருக்கணும். மற்றது இந்தெந்த வேலை பொம்பளை பிள்ளைகள் செய்யணும் இந்தெந்த வேலை ஆம்பளை பிள்ளைகள் செய்யணும்னு பிரிச்சு கொடுக்குற அம்மா மாதிரி இருக்கணும். ஆனா அதே டைம்ல சில அம்மா மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா வளர்க்குற ஆக்களும் இருக்கணும்.
ஆனா இப்ப வந்து சமுதாயம் மாறிக்கொண்டு வருது, ஜெனரேஷனும் மாறிக்கொண்டு வரபடியா இதுகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகுது.
நிறைய மாற்றம் இருக்கு. இப்ப முக்கியமா வந்து இங்க நான் நிறைய ஆக்களை பாத்திருக்கிறேன், பிள்ளை பிறந்தா பிள்ளைக்கு குளிப்பாட்டுறதுல இருந்து பிள்ளைக்கு நப்பி மாத்துறது எத்தனையோ தோப்பன் மேக்கு அதுல பங்கெடுக்கு பார்க்க ஆசையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும். பிள்ளையே தாயை விட தாப்பனட்டு அட்டாச்சா இருக்கிற வீடுகளே நிறைய பாத்துருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு அவைக்கு விளங்குது. முக்கியமா வந்து பிள்ளை புறக்கேக்க அந்த அறைக்குள்ள நிக்கலாம். அப்ப அவைக்கு தெரியும் அந்த மனைவி படுற கஷ்டம் தெரியுது அவைக்கு. அப்ப அந்த ஒரு ஒரு அனுபவபூர்வமா பாக்க நிறைய மாற்றங்கள் வருது. அதனால
நினைக்கிறேன் வருங்காலத்துல உன்ன கேள்வியே இருக்காதுன்னு சொல்லி எங்கட காலத்தோட இது முடிஞ்சிடும்னு தான் நினைக்கிறேன். பாப்போம் இனி என்ன, நாளைக்கு உயிரோட இருந்தா அப்புறம் பாப்போம்.
ஆனா நான் இன்னும் பாத்துருக்கிறேன் இப்ப பொம்பளை பொம்பளைகள் வந்து தங்களுக்கு
சில விஷயத்த முயற்சி செய்யாம நைசா அப்படி ஆம்பளையிலே கூப்பிட்டு ஓகே நீங்க இதை செய்யறீங்களா எனக்கு தூக்கிடலா எனக்கு இதை செய்யலான்னு பாக்குறதையும் நான் பார்த்திருக்கிறேன். அதே நேரம் மாறி ஆம்பளையிலும் எனக்கு சமைக்கலாது நீ போய் இதை செய்யணுண்டு ஏனண்டா அப்படி அந்த ஒரு தங்கட தங்கட இயலாம தங்களுக்கு இது இயலாதண்டே தங்களுக்கு
நினைவுகள் போகும் இப்ப எங்க பிள்ளையில எடுத்தீங்களு சொல்லி சொன்னா ஆம்பளை பிள்ளை என்ன சரி பொம்பளை பிள்ளை என்ன சரி அவையல் வந்து எல்லாத்தையும் செய்யறதுக்கு நிக்கினா மற்றது அவை வந்து தங்களுக்குரிய வாழ்க்கை அமைக்கைக்குள்ள ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் வீட்டுல வேலை செய்ய போயிருந்ததும் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்கட ஜெனரேஷனோட போயிடும்.
சரி அப்பா வேறு என்ன நேரம் போது நாங்கள் வலிக்கிடுவோமே சாமான்கள் வேண்டி சேர்க்கணும் அட்லீஸ்ட் தண்ணியாவது வேண்டி வைக்கணும் சரி அப்பா அப்ப நான் கடைக்கு போகணும் பிறகு சந்திப்போம் என்ன ஓகே பா.
இந்த மாதம் கேட்டதில் பிடித்ததில் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல ஆசைப்படுறேன். சின்ன வயசுல எங்களுக்கு பாட்டா பாட்டியோட கோயிலுக்கு போன ஞாபகங்கள் நிறைய இருக்கும். அங்கே அவ எங்களை பிரசங்கங்கள் கேட்க வைப்பினம். அப்ப எல்லாம் எங்களுக்கு பிரசங்கங்கள் ஒன்றுமே விளங்காது. ஆனாலும் அவையோட சேர்ந்து கட்டாயம் நாங்கள் அமைதியா இருந்து அந்த பிரசங்கம் முடியும் மட்டும் கேட்டுட்டு தான் வர வேணும். அது ஒரு எல்லா வீட்டிலும் நடக்கிற ஒரு சம்பவம். பல சமயம் நான் நினைப்பேன் ஒன்றுமே விளங்காததுக்கு ஏன் போயிருக்கிறோம்னு சொல்லி வளர்ந்தா பிறகு கூட அதை நினைச்சிருக்கிறேன். அதுக்கான பதில் வந்து இந்த கதையில எனக்கு கிடைச்சது. அதை உங்களுடையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். கதை இதுதான். ஒரு ஊர்ல ஒரு மெத்த படித்த ஒரு பண்டிதர். அவர் வந்து எல்லாத்திலுமே மிகவும் மிகவும் திறமையாக படித்து அந்த ஊரிலேயே எல்லாராலும் மதிக்கப்படுற ஒரு படித்த மனிதர் அவர் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு வந்து ராணி என்ற ஒரு வேலையாள். அந்த பெண்மணி வந்து படிக்கல ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி. அப்ப அவ வந்து அவருக்கு வந்து ஒரு நாளும் வேலை செய்துட்டு போவா விட்டு ஒரு நாள் வந்து அவ வேலைக்கு வரைக்க சரியான தாமதமா வருவா. அப்ப இவர் கேப்பார் என்ன 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 இன்றைக்கு தாமதமா வந்திருக்கிறேன்னு கேட்க அவ சொல்லுவா ஐயா வார வழியில நான் ஒரு கோயில்ல பிரசங்கம் போய் கொண்டிருந்துச்சுது நான் அதுல போயிருந்தேன் என்ன மறந்து போய் அதுல இருந்துட்டேன் அதான் கொஞ்சம் நேரம் பிந்திப்பிட்டதுன்னு சொல்லிட்டு மலமலாண்டு அவன் வேலையை செய்ய போயிடுவான். அப்ப இவருக்கு ஒரு குழப்பம் உவாக்கு என்ன ஏதாவது ஒன்றுமே விளங்கி இருக்காதே என் போய் அந்த பிரசங்கத்துல தன்னை மறந்து இருந்தான்னு சொல்றான்னு சொல்லி போட்டு அன்னைக்கு அவர் ஒன்றும் அவவுக்கு கீழ பேசாம விட்டுட்டு பார்த்தா அடுத்த நாளும் அவ பிந்தி வருவா இதே காரணத்தை சொல்லுவா. அப்ப அவருக்கு சொல்லுவார் என்னன்னா உனக்கு அங்க போயிருந்து ஏதாவது விளங்கிச்சுதான்னு கேட்பார். அப்ப அவ சொல்லுவா எனக்கு ஒன்றுமே விளங்கி இல்லையே ஐயா ஆனா என்ன மறந்து அங்க இருந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா. இப்படியே ஒரு கிழமை அவ பிந்தி வாரதும் காரணம் என்னன்னு கேட்டா பிரசங்கம் நடந்துச்சு கேட்டுட்டு வந்தனண்டு சொல்றதுமா இருப்பா. ஆனா திருப்பி இவர் கேட்டாலும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே விளங்கி இருக்காது அந்த பிரசங்கத்துல. அப்ப சரி இந்த பிள்ளை பாவமே என்றுட்டு அவர் என்ன செய்வாரன்னு சொன்னா ஒன்றுமே விளங்காடத்துல போயிருந்து ஒரு பிரயோசனமும் இல்லையன்னு கூட்டி கொண்டு போய் இந்த பிள்ளைக்கு விளங்குற மாதிரி தான் விளங்கப்படுத்தணும்னு சொல்லி ஒரு கிணத்தடிக்கு கூட்டி கொண்டு போறார். அங்க வந்து ஓட்ட போட்ட பானை ஒன்றை கொடுத்து அதுல சொல்ற தண்ணிய நிரப்பி போட்டு இதை நீ வீட்டை கொண்டே வச்சுட்டு பாண்டு. அப்ப அவ வீட்டை அந்த பானையை கொண்டு போவா உள்ள தண்ணி முழுக்க ஒழுகிடும். ராணிக்கு அது ஏன் ஒழுகுதுன்னு தெரியல ஒட்டை இருக்கு அதை அடைக்கணுமெண்டு கூட அவருக்கு தோணையில. அப்ப அந்த தண்ணி பானையை கொண்டே வீட்டை வச்சுட்டு வந்து சொல்லுவா அந்த பானையை திருப்பி கொண்டுருவா ஐயா அந்த தண்ணி எல்லாம் ஒழுகிட்டது திருப்பி நிரப்பி தாங்கண்டு. அப்ப இவர் திருப்பி நிரப்பி கொடுப்பார். அவ கொண்டு போய் அதே மாதிரி திருப்பி வரும் பானியோட வருவா அது தண்ணி எல்லாம் ஒழுகிட்டது ஐயாண்டு. அப்ப இவர் வந்து கூப்பிடுற நீங்க பேர் ராணி இப்படித்தான் உனக்கு வந்து ஒன்றுமே புலங்காம பேர் இந்த பானைக்கு தண்ணிய ஹோல் பண்ற தன்மை இல்லை அதே மாதிரி தான் உனக்கும் அந்த பிரசங்கங்களை கேட்டு அதை கிரகிக்கிற தன்மை இல்லை ஆனபடியா நீ அந்த பிரசங்கங்களை எவ்வளவு கேட்டாலும் உனக்கு பிரயோசனம் இல்லை அதை புரிஞ்சுகொள்ளன்னு சொல்றேன். அப்ப இவ உடனே சிரிச்சு போட்டு சொல்லுவா ஓம் ஐயா அது உண்மைதான் எனக்கு ஒன்றுமே விளங்காமத்தான் அங்க போயிருக்கிறேன் ஆனா அந்த பானைன கதையை பாருங்கோ பானையில தண்ணி நான் கொண்டு போனேன் பானை அவ்வளவு சுத்தமா வந்துட்டுதுன்னு சொல்லுவா. அப்ப அவருக்கு உடனே ஒரு விஷயம் விளங்கின மாதிரி இருக்கும். அப்ப புண்ணாகிச்சிட்டு சரி நீ போய் ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்தை கேளுன்னுட்டு போறேன். இப்போ இதில் இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போனாலும் பிரசங்கங்கள் கேட்டாலும் அப்போ எங்களுக்கு விளங்கி இருக்காது. ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் எங்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறதுன்றது மட்டும் உண்மை.
சிந்தித்தீர்களா நேர்களே? நாம் சாப்பிடுவதற்கு வாங்கும் ஒரு பொருளை கடைசி வரை சாப்பிட முடியாது. அது என்ன? விடை,
சாப்பாட்டு தட்டு.
இப்ப கதையோ வேணும். அப்பாவையும் காணல. இப்ப வேறு வேற ஏன் லேட்டு கேப்பான். கதை கதையா அளந்து விடுவார்.
நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பெல்லை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வேதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இன்றைய சமகால அரசியல் கண்ணோட்டம். ஈரானை சிதைக்க மொசாட் சதி திட்டம், டெஹ்ரானில் ஆட்சி கவிழ்ப்பு தோல்வி என்ற சிறப்பு தலைப்போடு அரசியல் கண்ணோட்டத்தினை வழங்குவதற்காக சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற பிரபல அரசியல் ஆய்வாளர், புத்தக எழுத்தாளர், கவிஞர் என பல பரிமாணங்களை கொண்ட திரு ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்கள் இப்பொழுது வான் அலைகளின் ஊடாக உங்களுடன் இணைந்திருக்கின்றார்.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாணியூடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. ஈரானை சிதைக்க மொசாட் சதி திட்டம், டெஹ்ரானில் ஆட்சி கவிழ்ப்பு தோல்வி. மத்திய கிழக்கில் போல் தொடரும் நிலையில் ஈரானுக்கு மக்கள் எழுச்சியை தூண்டி அதன் மூலம் ஆட்சியை கவிழ்க்க இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட் தீட்டிய ரகசிய திட்டம் படுதோல்வி அடைந்துள்ளது. ஆப்பிரிக்கா, இலத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் ஆட்சி கபடி நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுத்தும் அதே சதி திட்டம் தான் இங்கும் அரங்கேற்றப்பட்டது. மொசாத் திட்டிய அதே பழைய திட்டம் புதிய களமான தெஹ்ரானில் திட்டமிடப்பட்ட குழப்பம் படுதோல்வி அடைந்துள்ளது. ஈரான் நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கி மக்களை வாழ முடியாத நிலைக்கு தள்ளுவதன் மூலமாக பொருளாதார நெருக்கடியால் மக்கள் எழுச்சி பெற்று போராடுவோம் என அமெரிக்கா எதிர்பார்த்தது. ஈரான் மக்கள் தங்களின் சொந்த அரசுக்கு எதிராக வீதிக்கு வரும்படி தூண்டிய மொசாட் திட்டிய சதி திட்டம் தற்போது படுதோல்வியை அடைந்துள்ளது. ஆப்பிரிக்க அரேபிய நாடுகளில் நடைபெறும் ஆட்சி மாற்ற சதி திட்டத்தை ஜனநாயக போராட்டம், புரோ டெமோக்ரசி புரொட்டஸ்ட் என மேற்குலக ஊடகங்கள் சித்தரிப்பது வழமையாகும். ஜனநாயக முகமூடி அணிந்த இந்த அரசுகள் தற்போது மொசாட்டின் பெரிய போய்க்கும் இதே போர்வையை வழங்கியுள்ளன. ஈரான் இப்போது வீழ்வதற்கு தயாராக உள்ளது. ஒரு சிறிய தூண்டுதல் இருந்தால் போதும் மக்கள் ஆட்சியை தூக்கிறந்து விடுவார்கள் என்ற சமீபத்திய மொசாட் உளவுத்துறை அறிக்கைகளின்படி அதன் தலைவர் டேவிட் பார்னியா ட்ரம்ப் மற்றும் நெத்தன்யாவிடம் உறுதியளித்திருந்தார். இந்த தவறான கணிப்பின் அடிப்படையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போரில் உடனடியாக இறங்கியது. மேற்கத்திய ஊடகங்கள் ஈரானில் பெரும் புரட்சி வெடிப்பது போல செய்திகளை வெளியிட்டாலும் களத்தில் நிலைமை வேறாகவே இருக்கிறது என்பது மறக்க முடியாது. இஸ்ரேல் ஈரான் இடையான போர் தீவிரமடைந்த நிலையில் உள்ளது. விடுதலை என்று கூறிக்கொண்டு ஒரு நாட்டை ஆக்கிரமிக்க நினைக்கும் இவர்களின் தந்திரங்களை ஈரான் தனது ராணுவ பலத்தாலும் மக்களின் உறுதியாலும் முறியடித்து வருகிறது. ஜனநாயகம் என்ற போர்வையில் ஒரு நாட்டை சிதைக்க நினைக்கும் இவர்களின் அழுக்கு அரசியல் இதுவரை ஈரானிடம் எடுபடவில்லை என்பது இஸ்ரேலுக்கு புரிந்துள்ளது. பிப்ரவரி 28 முதல் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால் ஈரானில் 3500 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதில் குறைந்தது 300 குழந்தைகளாக உள்ளனர். அமெரிக்க இஸ்ரேல் சேர்ந்து தாக்குதல் நடத்துவதால் பகிரங்க எச்சரிக்கை விடுத்து ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தினது. அடிக்கு அடி பதிலடியாக ஈரான் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கியுள்ளது. இதனை வளைகுடால் இறுதி யுத்தமாக சிலர் பார்க்கின்றனர். மத்திய கிழக்கில் ஆரம்பித்த போர் தற்போது முடிவுக்கு வர என்பதை சந்தேகமே. இந்த போரில் ஈரான் தோல்வியில் விழுந்தால் அது ஈரானுக்கு மட்டுமான தோல்வி அல்ல, ரஷ்யாவுக்கான தோல்வி மற்றும் சீனாவுக்கான தோல்வியாக முடியும் என ஊகிக்கப்படுது. இதேவேளை மேற்கத்திய நாடுகள் தாங்கள் பொருளாதார ரீதியாக விழும்போது வளைகுடா நாடுகளும் விழ வேண்டும் என்பதை சிந்திப்பது போலவே உள்ளது. தெஹ்ரானில் திட்டமிடப்பட்ட ஆட்சி கவலவில்லை. மொசாத் எதிர்பார்த்த உள்ள ஈரானிய அரசு சரிந்தும் விடவில்லை. மாறாக முன்னப்போதும் இல்லாத வகத்தில் பதில் தாக்குதல் ஈரான் நடத்தி வருகிறது. மேலும் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலுக்கு எதிராக ஈரானிய மக்கள் தங்களின் அரசுக்கு பின்னால் அணி திரண்டுள்ள போலவும் உள்ளது. போர்க்காலத்தில் ஈரான் மக்கள் ஒற்றுமைப்பட்டுமை போலவும் தெரிகிறது. தெஹ்ரானில் மக்கள் புரட்சி ஏற்பட்டதால் ஏமாற்றமிழந்த நெத்தன்யா அரசு தற்போது மொசாத் மீது அதிருப்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய அணுசக்தி தளங்கள் மீது ஈரானிய தாக்குதல். தெற்கு இஸ்ரேலின் டிமோனா மற்றும் அரோட் நகரங்களில் ஈரான் ஏவுகணை மூலம் தாக்கியுள்ளது. டிமோனாவில் இஸ்ரேலின் முக்கிய அணுசக்தி தளம் அமைந்துள்ளதால் இந்த தாக்குதல் புது அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இதற்கு இஸ்ரேல் தொடுத்த தாக்குதலே பதிலடி என்றும் கூறுகிறது. இந்த தாக்குதல் பலர் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்தும் உள்ளனர். இந்த தாக்குதலை பாதிப்பை கண்டு இஸ்ரேலிய அரசு கடினமான இரவு என்று இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை சர்வதேச நாடுகள் இணைந்து தொடர்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அண்மையை ஈரானின் ஏவுகணை தாக்கும் போது இஸ்ரேலின் அயன் டோம் வான் பாதுகாப்புகள் இயக்கப்பட்டன. ஆனால் சில ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இது இஸ்ரேல் வான் பாதுகாப்பு தோல்வியான சந்தேகம் எழுந்துள்ளது. அதேவேளை ஈரானின் நடாஸ் அணு சிறைவூட்டல் வசதி மீதும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் கதிரியக்க காசு இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலாகத்தான் அராட் மற்றும் டிமோனாவில் இஸ்ரேல் உள்ள பகுதிகளில் தான் தாக்கதாம் ஈரான் அறிவித்துள்ளது. அத்துடன் தெஹ்ரான் பல்கலை ஆராய்ச்சி மையம் மீதும் இஸ்ரேல் ராணுவம் தாக்கியுள்ளது. தெஹ்ரானில் உள்ள மலக் அஸ்தர் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை தாக்கியதாக அறிவித்துள்ளது. இந்த மையம் அணு ஆயுதங்கள் மற்றும் பாலிஸ்டிக் உரங்கள் பாகங்களை உருவாக்க பயன்படுத்துவதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஈரான் அணு ஆயுதம் பெற அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் உறுதியளித்தது. ஆனால் இந்த தாக்குதல் போரை புதிய கட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. ஆம், முதல் கட்டமாக ஈரான் தலைவர்கள் மற்றும் அவர்கள் இருப்பிடமே மட்டுமே தாக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக மசுகு எண்ணெய் மற்றும் எரிவாயு தளங்குவது ஈரான் இஸ்ரேல் இரு தரப்பும் தாக்குதலை நடத்தின. இந்த நிலையில் தற்போது இரு நாடுகளும் அணுசக்தி தளங்களை குறிவைத்து தாக்க துவங்கியுள்ளன. ஈரானின் நடான்ஸ் இஸ்ரேலின் டியமோனா பகுதியில் தாக்குதல் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த இருதரப்பு அணுவசை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்துவது உலக நலனுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரணமான மக்களுக்கு இது பொருளாதாரம், எரிசக்தி விரைவு, பாதுகாப்பு அச்சம் போன்ற புதிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் உங்களுடன் வானிலைகள் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடை வருகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
மல்லிகை முல்லை பூ